யாமேதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதற்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன், மண் ஆழ்வான் மதித்தும் இரேன், தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமானே எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவன். மணிவாசக பெருமானுக்கு ஒரு வருத்தம் இருக்கிற, மணிவாசகர் வருத்தப்பட்டாரா இல்லையான்னு கேட்டா அவரும் வருத்தப்பட்டார். நமக்கு வருத்தம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாம என்ன சொல்லலாம், நாமும் வருத்தப்படுவோம். இங்க யாராவது வருத்தப்படாத வாடிபர் சங்கத்து இருக்கவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா நிச்சயமா ஒருத்தர் இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யுது இல்லீங்களா, ஏதேனும் ஒரு வருத்தம் இருக்கும். சரி, அவரவர்கள் என்னென்ன நினைத்து வருந்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டா மாணிக்க வாசகர் எதற்காக வருந்துகிறார், நாம் எதற்காக வருந்துகிறோம் இல்லைங்களா, ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்கு. நாமளும் வருத்தப்படுபவர் தான், மணிவாசகரும் வருத்தப்படுபவர் தான், ரெண்டு பேரும் வருத்தப்படுபவர்கள் அப்படிங்கிற பட்டியல ஒன்றா இருக்கலாம். ஆனால் மணிவாசகருடைய வருத்தம் என்ன, நம்முடைய வருத்தம் என்ன? அங்க சொல்கிறார், பெருமானே நான் பிறப்பதற்காக ஒருபோதும் அஞ்சவில்லை. எத்தனை பிறப்பை நாம கடந்திருக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா கணக்கெல்லாம் சொல்லவே முடியாது. சிவபுராம் சொன்னது போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அப்படி சொல்லக்கூடிய அந்த பிறப்புல எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு. எனவே பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்னா இப்பதான் வந்திருக்குது, இப்பதான் முதல் முதலா இறக்க போறோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருக்குதுங்க. ஆனா உண்மை அது அல்ல. நாம் பிறந்ததனுடைய எண்ணிக்கையும் எண்ணிறந்தது, இறந்து போன எண்ணிக்கையும் எண்ணிறந்தது. நம்ம எத்தனை லட்சம் அல்லது எத்தனை கோடி முறை பிறந்திருக்கிறோம் என்று நம்மகிட்ட கணக்கு இல்லை. ஆனா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு வச்சிருக்கார், இந்த உயிர் இத்தனை லட்சம் முறை இத்தனை கோடி முறை பிறந்திருக்கிறது இறந்திருக்கிறது என்கிற பட்டியல் இறைவன் கையில இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதை இன்னும் எத்தனை முறை பிறப்புக்கு உட்படுத்தா இந்த உயிர் பக்குவம் ஆகுங்கிற பட்டியலும் அவன் கையில வச்சிருக்கிறான். ரெண்டு பட்டியலும் யாரு கையில் இருக்குதுன்னா அவன் கையில இருக்கு. அப்ப இந்த பொருளை இன்னென்னவாறு பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது. அந்த துறை சார்ந்தவர்கள் அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பீடு வைத்திருப்பாங்க, இது இன்னும் இவ்வளவு நாள் ஆகணுங்க. இது ஒன்று வேண்டியது இல்லைங்க, நம்ம சாதாரணமா எளிமையா சொல்லக்கூடிய குறிப்பு. வீட்டுல இன்னைக்கு நம்ம மாலையில அம்மா அரிசி மாவு போட்டு அரைச்சாங்க, உடனே இட்லி சுட்டு கொடுங்க கொடுத்துருவாங்களான்னு கேட்டா மாவு புளிக்கணும், தம்பி இது இப்பதான் புது மாவு இட்லி சுட முடியாது, வேணா தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இட்லி தான் வேணும் என்னமா, இது நாளை காலையில தான் இதை சுட முடியும் இட்லி ஆக்க முடியும். அப்ப இந்த மாவு அப்படியே பையன் எனக்கு இப்ப வேணும் அப்படி கேட்டோம்னா பக்கத்து வீட்டுல போய் பழைய மாவு ஏதாவது இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த புது மாவுல கலந்து அப்புறம் தான் இதை என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்த முடியும். அப்ப வீட்டுல சமைக்கக்கூடிய அந்த தாய்க்கு அந்த பொருளை எப்ப பயன்படுத்த வேணும், அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருளை பக்குவப்படுத்துற முறையும் தெரிஞ்சிருப்பாங்க. அரைத்த உடனே இதை பயன்படுத்த முடியாது, இது நாளை காலையில பயன்படுத்தலாம் யாருக்கு தெரியும்னா அந்த பொருளை பக்குவப்படுத்துகிற தாய்க்கு தெரியுது இல்லைங்களா. அது மாதிரிதான் இறைவனாகிய தாய்க்கு நம்மை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று அவன் அறிந்திருப்பான். இப்பதான் அரைச்சிருக்கிறோம், ஒரு எட்டு மணி நேரம் ஆகணும், அப்பதான் இது இட்லி சுடலாம் அப்படின்னு இறைவனுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமான்னு கேட்டா நமக்கு இட்லி போட்டா சரி, நமக்கு என்னத்தை போய் நமக்கு தெரியும் போகுது இல்லீங்களா, நமக்கு அந்த பக்குவம் வருமா இல்ல. ஆக இது இப்படி ஒவ்வொரு பொருளும், அங்க பொருள் என்பது ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு உயிரை எடுத்துக்கொண்டீங்கன்னா இது இத்தனை கோடி முறை பிறந்திருக்கிறது, இத்தனை கோடி முறை இறந்திருக்கிறது, இன்னும் இத்தனை பிறப்பு எடுக்க வேண்டியது இருக்கிறது என்கிற கணக்கு இறைவன் கையில மட்டும்தாங்க இருக்குது. இது யாரும் வந்து இந்த கணக்கை வாங்கிக்கலாம் முடியாது. நீங்க வெளிநாட்டுல பணம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அரசின் வழியா சுவிஸ் வங்கியின் கணக்கை வந்து கேட்டு வாங்கிக்கலாம், சட்டம் இயற்றி வந்து எப்படியாவது எத்தனை லட்சம் கோடி போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது மனு செய்து அந்த நாட்டுல விண்ணப்பம் செஞ்சு வாங்கிக்கொள்ளலாம். இறைவன்கிட்ட யாருமே இந்த கணக்கை வாங்கவே முடியாது. எந்த அருளாளர்களுக்கே இறைவன் இந்த கணக்கை காட்டுவதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கணக்கு தெரிந்து நமக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால சாமி வேண்டாம்டா, இந்த கணக்கு உனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது அதை விடு, நான் பாத்துக்கிறேன், நீ அடுத்து எத்தனை பிறக்கணும் அதுவும் உனக்கு இப்ப தெரிய வேண்டாம் அப்படின்னு அதையும் மறைச்சு வச்சிருக்கிறார். ரெண்டுமே நம்முடைய நன்மை கருதியே மறைத்து வைத்திருக்கிறான். அதனால பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் நமக்கு புதிதுதான் கிடையாது, பழக்கமான ஒன்று நமக்கு புதிதாக தெரிகிறது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இது பழக்கம், நம்ம செத்து செத்து பறந்துருக்கிறோம், நமக்கு அது கணக்கு தெரியல. அதனால எல்லாருக்கும் இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம ஒரு ஜோசியரை பார்த்தோம், நமக்கு கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னு போய் பார்த்தோம், அவர் சொன்னாரு இந்த ஜாதகத்துக்காரர் ஒரு 30 நாள் தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடவுளே இல்லைங்கிறவரு கூட கருக்கு கருக்குன்னே இருக்கும், அது நான் ஜோசியத்தை நம்ப மாட்டேயா அப்படிங்கிற ஆள் கூட 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு அப்படின்னா அவரு நாள் எண்ணிக்கிட்டே இருப்பார். 30 நாள் தானே சொன்னான் ஜோசியக்காரன், அது வேற அவன் சொன்னா நடந்ததுக்கு வேற சொல்றாங்களே ஓய்வு மாட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒண்ணும் வேணாரு, வயிற்றால போச்சுன்னு ஆஸ்பத்திரி போனா இதுலயே போயிடும் மாட்டு இருக்குது அப்படிங்கிற நினைப்பு யாருக்கு வந்துருங்க, கடவுள் இல்லைங்கிற ஆளுக்கே அந்த நம்பிக்கை வந்துடும், அந்த உணர்வு வந்துடும். அப்ப இறைவன் மீது பற்றில்லாதவர்கள் கூட மரணத்தை காணுகிற பொழுது அஞ்சுகிறார்கள், அதை மறந்துடக்கூடாது. சாமி கும்புறவனுங்களுக்கு மரணத்தை கண்டு அச்சம் இருக்கான்னு கேட்டா இறைவன கும்புறவங்களுக்கும் அச்சம் இருக்குதுங்க, ஐயோ நாம செத்துருமாமே அப்படி நமக்கும் அச்சம் இருக்குது, சாமியே கும்படாதனுக்கும் மரணத்தை பற்றி அச்சம் இருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவன் மீது அன்பு செலுத்த செலுத்த நமக்கு சிறப்பை கண்டும் இறப்பை கண்டும் ஒருபோதும் அஞ்சக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா இது புதிது அல்ல, நமக்கு பழக்கமானது அப்படிங்கிற ஒன்றுதான் இவடைய, இது புதுசுதான் இல்லை, அப்பதான் நம்ம பயப்படணும். அப்ப செத்தா பிறப்பங்க, பிறத்தா செத்து போவோம், இவ்வளவுதான் விஷயம். இது வந்து மறுக்க முடியாத நியதி, இது நம்ம அறிவுல முதல்ல பதிவாகிட வேண்டும். அந்த பதிவு கொண்டு வச்சுட்டீங்கன்னா யாரு போனாலும் கவலைப்பட மாட்டோம். ஏன் கவலைப்படுறோம் தெரியுங்களா, அவரால் ஆக வேண்டிய ஆதாயம் நமக்கு வராம போயிருச்சேன்னு தான் எல்லாருக்கும் கவலை. இப்ப பத்திரிகை எடுத்து பாக்குறோம், விபத்து, 8 பேர் பேருந்து செல்லுகின்ற பொழுது அப்படியே எரிந்து போனார்கள் அப்படின்னு படித்தான், எத்தனை பேரும் அந்த கண்ணில் கண்ணீர் வந்திருக்கும், ஏதாவது பத்திரிகை செய்தி தான். ஏன் யாருமே தெரியல அந்த 8 பேர் எங்கேயோ எரிஞ்சு போனாங்களாமா, பஸ்ல போனாங்களாமா, அப்படியே எரிஞ்சிட்டாங்களாமா, 8 பேரும் ஐயோ இப்படி ஆயிருச்சே ஆயிருச்சே அப்ப உட்கார்ந்து அழுதமா இல்ல. இதுவே நம்மை சார்ந்த ஒருத்தர் போயிருந்தே நம்ம ஐயோ இவன் 1,00,000 ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டானே, இந்த பணத்தையும் கொடுக்கலையே வட்டியும் கொடுக்கலையே, இவன் எப்படா இவன் கொடுத்துருவேன்னு சொன்னா இந்த மாசத்துல ஒச்சாடா, இவன் வீட்டுல போய் கேட்டா கொடுப்பானா, எங்க அப்பா கூட்டு வாங்கின காலத்துக்கு நான் எல்லாம் பொறுப்பேக முடியாதுங்கன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது, ஐயோ போச்சுதான் போச்சுதான் அப்படின்னு உடனே கவலை வந்தது. சாமி இப்படி 1,00,000 ரூபாய் வீணா போயிருச்சு, அவன் வீட்டுல போய் கேட்டு பாருங்க சாமி எப்படியாவது என் பணத்தை மீட்டு கொடுத்துருங்க சாமி, வயிற்று கட்டி வாய கட்டி சம்பாதிச்ச காசு அப்படி சாமியை தேடி ஓடி வந்து சாமி என் காசை கொண்டு மீட்டுக்க இப்படிங்கிற நினைப்பு அப்பதான் வருது இல்லைங்களா. அல்லது நீங்க பணமே இல்லைங்க, அவர் உங்களுடைய உங்க வீட்டின் ஒருவர் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அப்படின்னா அவரால் வருகிற நமக்கு லாபங்கள் இல்லாம போகும்போதுதான் அழுகை, அல்லது அவரால் சில லாபங்களை நம்ம அனுபவித்திருப்போம், நேற்று இதெல்லாம் பண்ணாருங்க அவரு தோட்டம் வச்சிருக்கிறாருங்க, சீசன் வந்துட்டா போதுங்க எல்லாம் கொண்டாந்து தேங்காய் கொண்டாந்து தருவாரு, மாங்காயை கொண்டாந்து தருவாரு, இனிமேல் எனக்கு ஆருங்க தருவாங்க. இப்ப ஏக்கம் எல்லாம் எதனாலும் கேட்டா அவர் அந்த உயிரின் வழியாக நமக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்கிறதோ அப்ப இவர் இல்லைன்னா அது கிடைக்காதுங்கிற நினைப்பு எப்ப நமக்கு வருதோ அப்ப என்ன பண்றவங்க அழுக ஆரம்பிச்சிடும். ஆனா அவரு போனாலும் அவரை விட இங்க கொடுக்கறது 100 நாள் இருக்கிறான்னு நினைச்சேனா மறந்துருவாங்க, அவர எல்லாருமே மறந்துருவான் இல்லைங்க நான் தான் நினைச்சிட்டு இருப்பேனுங்க அப்படிலாம் இல்ல. பிணத்தை கொண்டு போய் காட்டுல வச்சு தண்ணீர்ல மூழ்குனானா நினைப்ப அப்பவே விட்டுட்டு வந்துருவான். இந்த சட்டம் திருமூலர் சொன்னது, யாரா இருந்தாலும் சரி பிணத்தை கொண்டு போய் காட்டுல வச்சு தீய வச்சு போட்டு தண்ணிக்குள்ள வந்து மூழ்குனானா நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருவோம். எனவே ஏன் இதெல்லாம் கேட்டா பிறப்பு இறப்பு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, எப்ப உங்களுக்கு பிறந்த நாள் என்று ஒன்று எழுதினாங்களோ அப்பவே இறந்த நாள் ஒன்றும் எழுதப்படக்கூடிய ஒன்று தான். இதை நம்ம அறிவுல எப்ப வச்சுக்கணும், யாரு வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம், ஐயோ இப்பத்தானுங்க மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கிறனுங்க அதுக்குள்ள போயிட்டாரு, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறனுங்க இப்பத்தாங்க நிச்சயம் பண்ணணும், இப்பத்தாங்க கல்யாணம் ஆச்சு இப்படிலாம். ஏன் இப்ப எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போகணும் சட்டமா போட்டு வச்சிருக்கிறது இறைவன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த உயிருக்கு எப்ப பக்குவமோ அடுத்த நிமிடம் அந்த உயிரை அந்த உலகத்திலிருந்து நீக்க வேண்டிய கடப்பாடு இறைவனுக்கு. யார் எந்த துறவியில எந்த நாள்ல பக்குவப்படும் யாருக்கும் தெரியாதுங்க. எனவே பிறந்து விட்ட அனைவரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். பிறப்பும் இறப்பும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, அது நமக்கு தெரியல அவ்வளவுதான ஒழிய அதை விடுத்து விட்டு பிறப்பு இறப்பின் மீது பற்று வைத்து கூடாதுங்க. இது வந்து இறை பக்தி உடையவர்களுக்கு செல்ல தெளிவாக அவர்கள் உணர்ந்து விட வேண்டும். ஆண்டவனை வணங்க வணங்க இந்த அறிவு நமக்கு வளரணுங்க. அது வரலன்னு சொன்னா போச்சு. அது ஒருவேளை நமக்கு வரலன்னு போயிட்டு என்னங்க, நீங்க உண்மையாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெறவில்லை என்பது அர்த்தம். இதுதான் அடிப்படை. அப்ப இந்த நிலையில தான் மணிவாசக பெருமான் உள்ளத்துல வைத்துக் கொண்டார், சாமி நான் எனக்கு இன்னும் எவ்வளவு பிறப்பு கொடுப்பீங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. இன்னும் நான் எத்தனை முறை ஏற்க போறேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க சாமி. அதன் பாட்டுலதான் சொல்லுகிறார், யான் ஏதும் பிறப்பஞ்சே. ஏதும் பிறப்புன்னு சொன்னா அடுத்த பிறப்பு மனித பிறப்பா தான் இருக்கணும்னு கணக்கெல்லாம் இல்ல. எந்த பிறப்பா வேணாலும் இருக்கலாம், நாயா பிறக்கலாம், கழுதியா பிறக்கலாம், எந்த பிறப்பா வேணாலும் இருக்கலாம். ஆக நமக்கு அடுத்து அமையக்கூடிய பிறப்பு என்பது எந்த பிறப்பா வேணாலும் இருக்கலாம். அதனால யாம் ஏதும் பிறப்பு அஞ்சேன், அதனால இறப்பும் அஞ்சேனர். அப்ப பிறப்பதற்கும் நான் அச்சப்படவில்லை, இறந்து போவதற்கும் நான் அச்சப்படலை. சரி, அப்ப பிறப்பு இறப்பிட்டது உனக்கு கவலை இல்லை. ஆம் பெருமானே, அப்ப உன எத்தனை லட்சம் வரும்போது அப்ப நான் பிறக்க வைக்கலாமா? தாராளமா பிறக்க வைக்கலாம். ஓ, அப்ப எத்தனை முறை வேணா இறக்க வைக்கலாமா? இறக்க வைங்க பெருமானே. அப்ப பிறப்போ இறப்போ எனக்கு ஒருபோதும் அச்சம் இல்லை. சரி, உனக்கு என்னதான் அச்சம்? அது அப்ப நான் சொல்றேன் சாமி அப்படின்னு ரெண்டையும் முதல் வரையும் சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, அடுத்து சொன்னார், வானேயும் பெரில் வேண்டே. நாம் இருக்கிற மண்ணுலக வாழ்க்கைக்கு மேல இருக்கக்கூடிய வாழ்க்கையில பிரம்மலோகம் இருக்கிறது, அதுக்கு மேல திருமால் இருக்கிற உலகம் இருக்கிறது, அதுக்கு மேல இன்னும் நிறைய உலகம் எல்லாம் இருக்குதுங்க. இந்த உலகத்துல அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் பிறக்கலாம், அந்த உலகத்தின் தலைவராகவும் பிறக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு தேவரா பிறக்கலாம். தேவரா பிறந்தேனா 30 முக்கோடி தேவர்கள் அங்க பாருங்க, அந்த 30 முக்கோடி தேவர்ல நாமளும் ஒரு ஆளா போய் அங்க சேர்ந்துக்கலாம். அல்லது அந்த தேவர் கூட்டத்தின் தலைவன் இந்திரன் பேரு, இந்திரனாகவும் பிறந்தரலாம். அந்த போஸ்டிங் சாமி கொடுத்துருவார். அதே மாதிரி திருமால் உலகம் அங்க இருக்கக்கூடிய உயிர்கள், அந்த உயிராகவும் நீங்க பிறக்கலாம், திருமாலாவும் பிறக்கலாம். இப்படி நீங்க வானுலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உலகத்திலையும் பிறக்கலாம், அந்த உலகத்தின் தலைமை பொறுப்பை நீங்க பெறலாம். அதையாவது உனக்கு வேணுமான்னு கேட்டா அது எனக்கு வேண்டான்னாரு. இப்ப பிறப்பு வேண்டாம்னு சொல்லல, இறப்பு வேண்டான்னு சொல்லல, தாராளமா கொடுங்க பெருமானி. பிறப்ப கொடுத்தா ஏத்துக்கிறேன், இறப்ப கொடுத்தா ஏத்துக்கிறேன். அப்ப வானுலகத்துக்கு கொடுத்தா வேண்டாம் ஜாமீனார். ஏன் இந்த ரெண்டையும் கொடுத்தா ஏத்துக்கொள்கிறேன்னு சொன்னவர் வானுலகத்துக்கு கொடுத்தா ஏத்துக்க வேண்டியதானே. எப்ப திருமால் பதவினா சாதாரணதா, பிரம்மன் பதவினா சாதாரணமானதா? அந்த பதவி உனக்கு கொடுக்க நான் வச்சுக்க வேண்டியதானு கேட்டா இல்லப்பா எனக்கு அந்த பொறுப்பு எல்லாம் வேண்டான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அந்த பதவின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த சீட்ல போய் உட்கார்ந்த மாத்திரத்திலேயே இறைவனை மறக்க தொடங்கிடுவோம். சீட்டினுடைய இயல்பு, அந்த பதவி இப்போ நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா இறைவனை மறக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் மணிவாசர் வந்த மனிதனா பிறந்தா நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நாயா பிறந்தா கூட நினைச்சிடலாமையா, இந்த தேவரா போய் பிறந்துட்டோம்னா இறைவனை மறப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, எனவே எனக்கு அந்த பிறப்பு வேண்டான். வானேயும் பெரில் வேண்டேன், மண் ஆழ்வான் மதித்தும் இறை. இந்த மண்ணில் ஆட்சி செய்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுடைய நிலை, அந்த ஆட்சி பொறுப்பு உங்களை கொடுக்கறேன்னு சொன்னா அந்த ஆட்சி பொறுப்பும் எனக்கு வேண்டாம். வானேயும் பெரில் வேண்டேன், மண் ஆழ்வான் மதித்தும் இறை. இவரை இவரை வணங்கினா உனக்கு இன்னெல்லாம் கிடைக்குமப்பா, அவரை எதிர்த்தின்னா அவ்வளவுதான் அப்படில, எனக்கு யாரா இருந்தா என்னையா அப்படின்னு. மண் ஆழ்கின்ற அரசாக இருந்தாலும் அந்த அரசரை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன், நான் யாருட்டு எந்த லாபத்தையும் எதிர்பார்ப்பவன் அல்ல. நீங்க எங்கேயாவது எதிர்பார்ப்பு வைத்துக் கொண்டாத்தாங்க இடர்பாடு, ஒருத்தத்தையுமே எதிர்பார்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு எதனால துன்பம் வரப்போகுது? ஒரு துன்பமும் இல்லை. இவங்க எப்படி நினைச்சிருவாங்களோ, அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, இவங்க இதை செய்திருவாங்களோ, இதை கொடுப்பாங்களா அப்படி எதிர்பார்ப்ப வச்சிருக்க வரைக்கும் இடர்பாடு இருந்து கொண்டுதான் இருக்குங்க. எதிர்பார்ப்பு தூக்கி போட்டீங்கன்னா இடர்பாட்டுக்கு வேலையே இல்லை. அந்த எதிர்பார்ப்பை விடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பேசுறதுக்கு ரொம்ப எளிமையானது, சொல்லிடலாம் எதிர்பார்ப்பு எல்லாம் விட்டுடுங்க, எதிர்பார்ப்பு எல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்வது எளிதா சொல்லிவிடலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அந்த செயல்பாட்டில் வரும்போது அந்த எதிர்பார்ப்பை விட்டு நிற்பது என்பது கடினமான ஒன்று. அதுக்கு தான் முயற்சிக்கிறோம் நாமெல்லாம். அந்த மெய் அடியார் என்கின்ற நிலையை பெறுவதற்கு நாம் எல்லாமே முயன்று கொண்டிருப்பவர்கள் தாங்க. நாமெல்லாம் மெய்யடியார் இல்லை, அதே சமயத்தில் பொய்யடியாரும் இல்லை. மெய்யடியார் ஆவதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பரீட்சை எழுதலாம், எத்தனை பேர் பாஸ் ஆக போறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆக போறாங்க. ஃபெயில் ஆகும்போது மறுபடியும் இறைவன் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, மறுபடியும் பரீட்சை எழுதி மறுபடியும் பாஸ் ஆகிக்க வேண்டியது. வேற ஒன்றும் இல்லை, என்ன பரீட்சை என்பது வேற ஒன்றும் இல்லைங்க. மரணத்தின் பொழுதுதானே தெரியும் ரிசல்ட் நமக்கு, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம். ஃபெயில் ஆகிட்டா அடுத்த இன்னொரு உடம்பு கொடுத்து இன்னொரு பரீட்சை எழுதுறான்னு சொல்ல போறாரு. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஆக ஒவ்வொரு உயிர்களும் இறைவனை நோக்கி அந்த முயற்சியில செல்லுகிற பயணத்துல நிற்கின்றன. யாராரு எவ்வளவு காலத்துல போறங்கிறது வேறுபாடு. எனவே பிறப்பை கண்டு நான் அச்சப்படவில்லை, இறப்பை கண்டு நான் அச்சப்படவில்லை. வான் என்று சொல்லப்பெறுகிற அந்த உலகத்தில் இருக்கிற பதங்கள் எனக்கு வேண்டியது இல்லை. மண்ணை ஆட்சி செய்கிற மன்னர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னதான் கவலைப்பா உனக்கு, கவலைப்படுறேன்னு சொன்னியே உனக்கு என்னையா கவலை அப்படின்னு இறைவன் கேட்கிறார். சொல்றாரு, தேனேயும் மலர் கொன்றை சிவனே. தேன் இந்த கொன்றை மாலை பூல தேன் நிறைந்து இருக்குங்க. தேன் வந்து ஒவ்வொரு மலரிலும் இருக்கும், ஆனா கொன்றையில இருக்கக்கூடிய அளவு என்பது ஏனைய மலர்களை காட்டிலும் மிகுதியாக இருக்கும். அதான் கொன்றையை சொல்லுகிற இடங்கள்லாம் நீங்க திருமுறைகளை எங்க வேணாலும் பார்க்கலாம். பல இடங்கள்ல அந்த கொன்றை சொல்லுகின்ற பொழுது அதனோடு தேன் என்கிற சொல்ல இணைத்துதான் சொல்லியிருப்பாங்க. கொன்றையோடு பாத்தீங்கன்னா அந்த தேன் வந்திருக்கும். அப்ப தேனேயும் மலர் கொன்றை சிவனே. எனவே அந்த தேன் பொருந்திய கொன்றை மாலையை சூடியிருக்கின்ற பெருமானே சிவனே எம்பெருமான். பெருமானா தலைவன், எம்மான் என்றாலும் தலைவன் தானுங்க, எம் பெருமான் என்றாலும் தலைவன் தான். எனவே முதல்ல எம் பெருமான் என்று சொல்றதுனால என் தலைவனே அப்படின்னு சொல்லுகிறார். எம்மான் அப்படின்னா தந்தையே, எம்மான் அப்படின்னா தந்தையே என்று பொருள். எனவே எம் பெருமான் என் தலைவனாக இருப்பவனே, என்னுடைய தந்தையாக இருப்பவனே. என்ன கேட்கிறார், உன் அருள் பெறும் நான். இப்ப என்ன கேட்கிறாரு, உன்னுடைய அருள் என்னைக்கு நான் பெறப்போகிறேன் என்பதுதான் எனக்கு வருத்தமா இருக்குதுன்னு. வருத்தம் என்னன்னு கேட்டா இவருக்கு மணிவாசருக்குரிய வருத்தம் என்னன்னா, சாமி உங்க அருள் எனக்கு கிடைக்குமா, எனக்கெல்லாம் கொடுப்பீங்களா. அதாங்க கேள்வியினுடைய பெருமான் போய் என்ன கேட்கிறாரு, பெருமானே உன் அருள் பெறும் நாள் என்று வருந்துவன், என்றென்றே வருந்துவன். என்னைக்குங்கயா அந்த சாமி எனக்கு அருள் செய்ய போறார், என்னைக்குங்கயா எனக்கு அருள் செய்ய போறார். ஆக என்ன அருள் அப்படின்னு கேட்டா, அவனுடைய அன்பு என்ற ஒன்று எனக்கு கிடைத்தா போதும். உன்னை பாட்டுல அதான் கேட்கிறார், என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள்னு கேட்டார் இல்லைங்களா. என் ஊடகத்தே உன்னுடைய அன்பு நான் பெறணும், அந்த அன்பு என் உள்ளத்தை உருக்க வேண்டும். இதுதான் அவன்கிட்ட வேண்டுகிற விண்ணப்பம். அதையேதான் இங்கேயும் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறான்னு கேட்டா, எனக்கு வேறு எதுவும் வேண்டியதில்லை, எதை கண்டு நான் அச்சப்படல, எனக்கு ஒரே ஒரு அச்சம் என்னன்னு கேட்டா, அடுத்த பிறப்புன்னு ஒன்னு பிறந்தா உன்னை நினைப்பனா சாமி. அதுதாங்க சாமி எனக்கு பயமா இருக்கு, பிறப்பை கண்டு நான் அச்சப்படல, ஐயோ இறந்துருவோமே அச்சப்படல. ஆனா உன் அருள் பெறுகின்ற நாளாக அது அமையுமா என்பதுதான் எனக்குரிய வருத்தம். நினைச்சு பாருங்க, நாமளும் வருத்தப்படுகிறோம். என்ன வருத்தம் இருக்குது அவங்களுக்கு தெரியும், என்னென்ன வருத்தம் இருக்குது அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு பல்வேறு வகையான வருத்தம் இருக்கு, எத்தனை வருத்தங்கள். நமக்கு நாமே வருந்துகிற வருத்தம் இருக்கிறது, பிறரை பார்த்து பார்த்து வருந்துகிற வருத்தம் இருக்கிறது, இத்தனை வருத்தம் நமக்கு கிடக்கு. ஆனா இவருக்கு என்ன வருத்தம் கேட்டா, உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்து. மணிவாசகர் வாதவூர் அடிகள் வருந்துவதுனா, உன் அருள் எனக்கு கிடைக்குமா, உன் அருள் எனக்கு கிடைக்குமா, உன் அருளை எனக்கு என்னைக்குப்பா தருவீங்க, கவலைப்படாதப்பா, இத்தனை இந்த நாள் இருந்து நீ என்னுடைய அன்பர் அப்படின்னு என்னை நீ என்று ஏற்றுக்கொள்ள போகிறாய், உன் அருளை எனக்கு என்று கொடுக்க போகிறாய். இதாங்க அவருடைய இயக்கம், வருத்தம் எல்லாம். நமக்கு வருத்தம்னா எப்படி இருக்குதுங்க? எத்தனை வகையான வருத்தம் சொல்லி மாளாது நம்முடைய வருத்தங்கள், அவ்வளவு வருத்தங்கள் நமக்கு இருக்குது. ஆனா இவையெல்லாம் நாம் வருந்துகிற வருத்தங்கள் அனைத்துமே உடலை சார்ந்த வருத்தங்கள். சாப்பாடு இல்லைங்க, நல்ல சாப்பாடு இல்லைங்க, இல்லைங்களா? வருத்தப்படி முதல்ல சாப்பாடு இல்லையேன்னு வருந்துவோம். சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா என்னங்க, ஒரு சாம்பார் ரசம் ஒரு கூட்டு பொரியும் ஏதாவது வச்சா ஆகுமா? ஒரே சாப்பாடை போடுறாங்களே, என்ன கூட கொஞ்சம் வேற ஏதாவது சேர்த்து தரமாட்டாங்களா? அதையும் கொடுத்துட்டா அந்த வடை பாயாசம் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு அப்புறம் அதை கேட்போம். அப்புறம் எப்பவுமே இப்படியே போட்டுட்டே இருக்கீங்க, இந்த சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் போட மாட்டீங்களா, நீங்க நம்ம உணவு தான் போடுவீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லீங்களா? இப்படி உன்னை கொடுத்துட்டா அடுத்தடுத்த வருத்தங்கள் எல்லாமே பாருங்க, ஒண்ணுமே இல்லை நினைப்போம். சைக்கிள் கிடைச்சா போதும் நினைப்போம், சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைப்போம், ஸ்கூட்டரை வாங்கிட்டா டெய்லி மலையில போகும்போது சிரமமா இருக்கு, ஒரு கார் வாங்கிட்டா பரவாயில்லைங்க. இப்ப காரை வாங்கி வச்சுட்டு நிறுத்திட்டேன்னு ஒண்ணுங்க, இது திங்கக்கிழமைக்கு இந்த கார் இருந்தா செவ்வாய்க்கிழமைக்கு இன்னொரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, இது ஆபீஸ் போறதுக்கு மட்டுங்க, இது ஃபேமிலியா போறதுக்கு மட்டுங்க, அப்புறம் அப்படியே போன பையனுக்கு ஒண்ணுங்க, மனைவி கொண்டுங்க, எனக்கு ஒண்ணுங்க, வீட்டுல பத்து பேர் தான் பத்து கார் வாங்கிக்கணும். இப்படி ஆசை பெருகி கொண்டே போகுங்க, அது கிடைக்கலன்னா வருத்தம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப வருத்தங்கள் அனைத்துமே இந்த உடலுடைய சுகம், உடலுக்குரிய சொகுசுக்கு தேவையான வருத்தங்களாகத்தான் இருக்கிறதே ஒழிய, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எப்பா நாயன்மார்களை கனவுல சிவபெருமான் தோண்டி தோண்டி அது செய்தாராமே, இந்த சிவபெருமான் ஏங்க எனக்கு மட்டும் வரமாட்டேங்கிறாரு, என்னைக்காவது ஏங்கி இருப்போமா, என்னைக்காவது வருந்தி இருப்போமா? நினைச்சு பாரு, போய் பெருமாண்ட போய் நிற்கும் போது குங்குளிய கலையருடைய கனவுல வந்தீங்க சாமி, திருத்தொண்ட நாயனாருக்கு வந்தீங்க சாமி, இவருக்கு வந்தீங்க, இப்படி எல்லாருக்கும் வந்தீங்களே, ஏன் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க வேண்டாம்னு சொல்லிருமா? நீங்க வரக்கூடாதா கேட்டிருக்குமா என்னைக்காவது? அது ஏக்கம் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அறிவு மலச்சார்புக்கள் அழுந்தி இருக்கிறதுனால நம்மள மாதிரி பக்தி செய்யறவங்க யார் இருக்கிறான்னு நமக்கு ஒரு இருமாப்பு இருக்கு. நாம காட்டுற பக்தி தான் பெருசு, நம்மள போல பக்தி காட்டுறக்கு உலகத்திலேயே ஒருத்தரும் இல்ல அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குதுங்க. இந்த நினைப்பு எப்ப தெரியுமா விட்டு போகுங்க, நீங்க தனிப்பட்ட முறையில தனி நபராக புறப்பட்டு நாலு இடங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா நீங்க காட்டுகிற அன்பை விட அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் காட்டுகிற அன்பை பாத்தீங்கன்னா உங்க அன்பு ஒன்னத்துக்கும் ஆகாத அன்புன்னு உங்க நெஞ்சு சொல்லிட்டு. நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்க வரைக்கும் நம்மள மாதிரி சாமி கும்புறவங்க யார் இருக்கிறா? நான் தாங்க ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் முறை சாமி நினைக்கிறேன், நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல அப்படின்னு நினைப்பு தான் நமக்கு வரும். எப்ப நீங்க பல இடங்களுக்கு போய் பார்க்கிறீர்களோ அப்பதான் தெரியுங்க நீங்க காட்டுகிற அன்பு அன்பு என்றே சொல்ல முடியாதுன்னு அப்பதான் தெரியும். அதனால இறைவன்கிட்ட வேண்டுவது அருள் தான். இந்த உடம்புக்கு தேவையானதை நாம் இறைவன்கிட்ட கேட்கிறோம், தவறில்லை. ஆனா உடம்பினுடைய தேவையை கடந்து உயிரினுடைய தேவை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் அறிவு நினைக்கணும். முதல்ல பெருமானே இந்த உடலுக்கு இன்னென்ன வேணும் இன்னென்ன வேணும் கேட்கிறமே, அது மாதிரி என் உயிருக்கு அதனால நால்வரு போற்றால் என் உயிர் துணையை, உடல் துணை இல்ல உயிர் துணை, இறைவன் தாங்க உயிர் துணையாக இருப்பவன். அந்த துணையை நாம பெறுவதற்கு அன்பினால மட்டும்தான் பெற முடியும். நீங்க லட்சக்கணக்கான சொத்து வச்சிருந்தா இறைவன் அருளை பெற முடியாது, கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா இங்க எதையும் காட்டி அவனை பிடிக்க முடியாதுங்க. அன்பு என்ற ஒன்றின் வழியாத்தான் இறைவனை நீங்கள் பிடிக்க முடியும். அந்த அன்பை தவிர வேறு வகையில அவன் ஒருபோதும் கிடைப்பவன் அல்லங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வம் வைத்திருந்தாலும் சரி, அவற்றுக்கெல்லாம் இறைவன் அகப்படுபவன் அல்ல. அவன் அன்பு என்ற ஒன்றுக்கு மட்டுமே அகப்படுகிற பொருள். அதுதான் பின்னாடி சொல்கிறார், யாவராயினும் அன்பரன்றி அறிய உனா மலர்ச்சோதியா, யாரா இருந்தா என்னையா உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா உனக்கு அவன் அகப்படுவான், அன்பு உங்கள்கிட்ட இல்லையா போ அன்பு வந்தா வருவான் போ, அவ்வளவுதான். அன்பினால மட்டும்தான் இறைவனை அனுபவிக்க முடியும். நீங்க கேட்கறது வேற சிந்திப்பது, அனுபவம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா இறைவனிடத்துல அன்புதான் காட்டணும். சரிங்க, அன்புங்க அன்புங்கிறீங்களே, இறைவன் எப்படிங்க அன்பு காட்டுவது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு குருநாதர் சொன்ன மந்திரத்தை 100 சொல்றீங்களா, 200 சொல்லுங்க, 200 சொன்னீங்களா 1000 சொல்லுங்க, 1000 2000 சொல்லுங்க, அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கல் நெஞ்சம் கரைந்து கொண்டே வருவதை அனுபவத்துல பார்க்கலாம். மந்திரம் மட்டும்தாங்க உங்க நெஞ்ச கரைக்கும். நமசிவாய மந்திரத்தை யாரெல்லாம் குருநாதர் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லியிருக்கிறாரோ அந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லுவதை காற்றும் நாளைக்கு இன்னொரு மடங்கு சேர்த்துங்க. அப்படியே மந்திரத்தை நீங்க கூட்டிக் கொண்டே போக போக உங்க நெஞ்சம் கரைந்து போகி அந்த மந்திரம் சொல்ல சொல்ல கசிவு வருகிறதா இல்லையா என்பதை அனுபவத்துல பார்க்க. இது வேற எல்லாம் கடையில வாங்கக்கூடிய சரக்கு இல்லைங்க. போனோமா இங்க கடனை வாங்கியாவது போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கடை சரக்கு அல்ல. இது உங்க விருப்பத்துல வரணும். நீங்க தான் அதை செய்தாக வேண்டும். நீங்க தான் மந்திரத்தை சொல்லி ஏப்பா எனக்கு போல ஒரு 10,000 ரூபாய் சொல்லியா உனக்கு வேணா ஒரு இதை கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டா அவரு கடை தேறி போயிடுவாரு. நாம கடைக்கு தான் நிக்கணும். அப்புறம் அது அப்படிலாம் வாங்க முடியாது. இது அந்தந்த உயிர் தான் அந்த மந்திரத்தை கணிக்கணும். நீங்க மந்திரத்தை சொல்ல சொல்லத்தான் அது அன்பாக மாறும். அப்பர் பெருமான் அப்படின்னு சொல்லிக்க, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே, நாளும் அஞ்சலுக்கு ஓரின் அறநடிக்கு அன்பு அது ஆகும். அஞ்சலுக்கு ஓரின் அறநடிக்கு அன்பு அது ஆகும். அஞ்சலுக்கு எப்படி ஓதுனாரு, காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே. காலையிலையும் சொல்லணும், மாலையிலையும் சொல்லணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணும். அப்படி மந்திரத்தை சொல்லி 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 நீங்க பழகினால் அந்த மந்திரம் கல் நெஞ்சாகிய நம்ம நெஞ்சை அது கனிந்த நெஞ்சாக ஆக்கிவிடும். இதுதான் நெஞ்சம் அன்பாவதற்கான வழி. இதை விடுத்து வேறு வகையில உங்க நெஞ்சத்தை நீங்க என்ன ஆக்க முடியாது, அன்புடைய நெஞ்சமாக ஆக்க முடியாது. நம்முடைய பெருமக்கள் அழகா வழி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழிக்கான உபாயத்தை குருநாதர் வழியாகவும் நமக்கு கொடுத்தாச்சு. நாம பயன்படுத்தணுங்க, அவ்வளவுதான். மந்திரமும் உபதேசமும் வாங்கியாச்சு, மந்திரமும் நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப அந்த மந்திரத்தை சொல்வதில் தான் இறைவனை அனுபவிக்க முடியும். அதனால அதுதான் இன்றியமையாத ஒன்று. அவனை அதைத்தான் வேண்டுகிறார், பெருமானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவன். எனக்கு வருத்தம், ஏப்பாப்பி வாடி கிடக்கிறன்னு கேட்டா, இல்லைங்க சாமி எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, அடுத்த பிறப்புன்னு ஒன்னு பிறக்க வச்சா என்ன இதே மாதிரி தமிழ்நாட்டுல பிறக்க வைப்பீங்களா, தெரியல. அப்புறம் இந்த பக்தியில இருக்கிறவனா நான் பிறப்பனா, தெரியல. அதனால நான் இந்த நமசிவாய மந்திரத்தை அடுத்த பிறப்புல சொல்லுவனா, தெரியல. அதனாலதாங்க சாமி அழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன். இதாங்க மணிவாசருடைய ஏக்கம். நமக்கு அப்படி வருமா, நாம எங்காவது அழுதுக்கு, ஏங்க அழுதுக்குன்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லைங்க, அடுத்த பிறப்புல எங்க பிறப்புல தெரியலீங்க அப்படின்னா பைத்தியக்காரன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அங்க ஒரு மெண்டல் உட்கார்ந்து பாத்தியா, எல்லாம் இதே சுத்திட்டு இருப்பாங்க போல இருக்குது. இப்ப என்னமோ அதை விட்டுட்டான், அடுத்த பிறப்புல போய் கிடைப்போனா கிடைக்க மாட்டேன்னு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா பைத்தியக்காரன் தான் உலக சொல்லுங்க. அதை தவிர வேற ஒண்ணும் சொல்லாது. இதுதான் நிலை. ஆனா இதுதாங்க அன்பினுடைய வெளிப்பாடு, இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த ஏக்கம் அருளாளர்களுக்கு உண்டு, நமக்கு வருவதில்லை. அப்புறம் சாமி ஒரு பாட்டுல சொல்லுவார், துறக்கப்படாத உடலை துறந்து வென் தூதுவரோடு இறப்பன், இறந்தால் ஏறி வந்து பிறப்பன், பிறந்தால் பிறையணி வாழ்த்தடை பிஞ்சகந்தேர் மறப்பன்கொலோ என்று என் உள்ளம் கிடந்து மருகிடுமே. ஐயோ அடுத்த பிறப்புல எங்க சாமியை நினைப்பனானு எனக்கு தெரியலீங்களே அப்படின்னு ஏங்குறாராம். அப்புறம் சாமிக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, மணிவாசகருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன் அடுத்த பிறப்புல உன்ன நினைப்பனாயா அப்படின்னு, ஏன் இப்ப நினைச்சுட்டே இருக்கிறேன், என் வினையின் காரணமாக எனக்கு அடுத்த பிறப்பு அமையலாம். பிறப்பை அறுப்பவன் இறைவன். ஒருவேளை என்னுடைய வினை வலிமையா இருந்துச்சு வச்சுக்கலாம், இன்னொரு பிறப்புல தாண்டா உன்னை பக்குவப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அடுத்த ஒரு பிறப்பை நீ கொடுப்பாயானால் அந்த பிறப்பும் உன்னை நினைக்கின்ற பிறப்பாக அமைய வேண்டும். இதுதான் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிற அறிவுறுத்தல்ங்க. மணிவாசகர் அறிவுறுத்துதான், நெஞ்சே நீ அடுத்து பிறப்பினா இறைவனை நினைப்பாயா, நினைச்சுப்பாரு. ஆமாங்க, அப்படி அமைஞ்சாலும் அமையலாம், போனாலும் போயிரு. அதனாலதான் இப்பவே வருந்த தொடங்கிடு, சாமியே உன்னை நினைப்பனா உன்னை நினைப்பனா இப்பவே கேட்டுக்க, நாளை கேட்போமான்னு தெரியாது இல்லைங்களா, ஆனா இப்பவே கேட்டுக்கன்னாரு. இதுதான் மணிவாசருடைய நிலை. இந்த பாட்டுல அதான் சொல்லுகிறார். எனவே இப்ப முதல் பாட்டுல ஊடகத்தே நின்று உருக தந்தருள் என்று விண்ணப்பிக்கிறார். இங்க என்ன கேட்க, அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவன், என்னைக்கு யாவும் அருளுக்குரியவனாக ஆகப் போறேன் என்று நான் வருந்தி நிற்கிறேன் அப்படின்னார்.